بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அதாவது அகீதாவுடைய படத்தில் மின்ஹாஜுல் முஸ்லிம் அப்படி என்று அழைக்கப்படக்கூடிய ஷேக் அபூபக்கர் அல் ஜசாயிரி அவர்களுடைய நூலில் நாம் கடந்த வகுப்புகளில் அல்லாஹு ரபுல் ஆலமீனை எவ்வாறு நம்புவது, இறைவனை படைப்பில் ஓர்மைப்படுத்துவதென்றால் என்ன, அவனை வணக்க வழிபாட்டில் ஓர்மைப்படுத்துவதென்றால் என்ன, அதே போல் அவனது பண்புகள் பெயர்கள் விஷயத்தில் அவனை ஒருமைப்படுத்துவதென்றால் என்ன என்பது பற்றி நாங்கள் பார்த்தோம். அதில் கடைசியாக அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு சில சில கவாயுதுகளை, சில அடிப்படைகளை நாங்கள் பார்த்து வந்தோம். அதில் 10வது, 11வது, 12வது அடிப்படையாக ஒரு விஷயத்தை நான் ஆரம்பித்தேன். முழுமையாக என்ன அந்த வாரத்துக்குள்ளே சொல்லி முடிக்க முடியவில்லை. அதை முடித்துவிட்டு அஸ்மா சிபா சம்பந்தமான இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல் என்கின்ற அந்த அடுத்த பகுதி, அதாவது ஃபஸ்லுல் ஹாமிஸ், 5வது பகுதிக்கு இன்ஷா அல்லாஹ் செல்வோம். அதற்கு முன்னால் நம்ம சென்ற வாரம் சில கவாயிதுகளை, அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் சம்பந்தமாக ஒரு முஸ்லிம் எப்படி அணுக வேண்டும் என்ற பகுதியை நம்ம பார்த்து வந்தோம். அதில் கடைசியாக அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் எப்படி அணுகப்படக்கூடாது என்பதற்கு இமாம் மாலிக் பின் அனஸ் அவர்களுடைய ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு உதாரணம் சொன்னோம். அதாவது ஒருவர் கேட்ட நேரத்தில் அவருக்கு பதில் சொல்லக்கூடிய உதாரணம், அதாவது அல் இஸ்திவா உம அலூமுன் வல் கைஃபியத்து மஜ்ஹூலுன் வல் ஈமானு பிஹி வாஜிபுன் வஸ்ஸுஆலு அன்ஹு பிதா. இஸ்திவா என்பது எல்லா மக்களாலும் அறியப்பட்ட, புரிந்து கொள்ள முடிந்த ஒரு விஷயம். அதை அதனுடைய முறைமை இப்படித்தான் அது இருக்கும் என்று சொல்வது, அதாவது அறியப்படாத ஒரு விஷயம். ஈமான் கொள்வது வாஜிப், அதை பற்றி கேள்வி கேட்பது பிதாத்தானது அப்படின்றத பார்த்தோம். அப்போ இதில் இருந்து நம்ம சில விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பெயர்கள் பண்புகள், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பெயர்கள் சம்பந்தமாக வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நம்ம படித்த அந்த பட்டியலில், பண்புகள் சம்பந்தமாக எப்படி நடந்து கொள்வோம் என்ப படித்த அந்த பட்டியலில் மிக முக்கியமான பகுதி இப்போ நான் இந்த இறுதியாக ஆரம்பித்த பகுதி தான். அது என்னன்னு சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனக்கென்று சொல்லி ஒரு பெயரை சொல்லிவிட்டால், தனக்கென்று சொல்லி ஒரு பண்பை சொல்லிவிட்டால், நாங்கள் எங்கே போகக்கூடாதுன்னா அது வரும். எங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால், அல்லாஹுக்கு இது இருக்குமா, அல்லாஹுக்கு இது இருக்குமா, இது அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு என்னது இது பொருந்துமா, இந்த இடத்துக்கு நாங்கள் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அறிவு என்று சொன்னால், இப்போ நம்ம இல்மென்று சொல்கிறோமே, இல்மண்டா என்ன, இயல்பாகவே அறிவு என்பது முகாரணா தான், கம்பரிசன், அதாவது சிந்தனையில ஏற்படக்கூடிய ஒப்பீடு தான் அறிவு. ஒருவருக்கு வந்து ஒப்பீடு இல்லைன்னா அறிவு என்ன செய்யாது, இல்லைன்னு அர்த்தம். ஒப்பீடு தான் உண்மையிலே அறிவு. அதனால தான் உதாரணம் எல்லா அறிவுல என்ன செய்யும், எதிரிக்கும், உதாரணம் என்றது இருக்கும். இந்த உதாரணம் இல்லாட்டி யாராலும் எதையும் விளங்க இயலாது, யாராலும் எதையும் விளங்க முடியாது. சாதாரணமாக எழுவாய பயனிலை, சப்ஜெக்ட், ப்ரெடிகேட்டிவ், இதற்கெல்லாம் என்ன செய்வோம், உதாரணம் சொல்லுவோம், அப்படியா இல்லையா? அதுக்கெல்லாம் உதாரணம் சொல்றதை நம்ம பார்க்கறோம். காரணம் என்னன்னா, உதாரணம் இல்லாமல் மனிதன் எதையும் விளங்க மாட்டான். ஒரு மிருக காட்சியாலைக்கு போகாத ஒரு பிள்ளைக்கு பத்தி நம்ம சிங்கத்தை விளங்கப்படுத்த போறோம்டா, ஒரு யானையை விளங்கப்படுத்த போறோம்டா, அதுக்கு இன்னொரு மிருகத்தை சொல்லணும், அதுக்கு என்ன செய்யணும், இன்னொரு மிருகத்தை சொல்லி ஆகணும். அப்படி சொல்லித்தான் நம்ம விளங்கப்படுத்துவோம். எப்படி இருக்குமெண்டா இப்படியே, இன்னொன்று என்ன செய்யணும், சொல்லித்தாகணும். அதை மட்டும் வைத்து உலகத்தில் என்ன செய்ய முடியாது, விளங்கப்படுத்தவே முடியாது. எனவே அறிவு என்று சொன்னாலே கம்பரிஷன் தான், அதான் நம்ம கம்பேர் பண்றது தான், அதுதான் அறிவு. அப்ப எங்க எல்லாம் வந்து, அதுக்கு நான் பல உதாரணம் சொல்லி ஒரு கிளாஸ்ல வந்து சொன்னேன். இப்ப நம்மளுக்கு வந்து டைனோசர் அப்படின்னு சொன்னா என்ன செய்யுது, எல்லாருக்கும் டக்குன்னு விளங்குது. ஏன் அது விளங்குது என்று சொன்னால், அதை பத்தி நம்ம படிச்சுக்கிறோம், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வாசிச்சுக்கிறோம். அந்த மிருகம் இருக்கா இல்லையான் ஒரு விஷயம், அது வேற. ஆனால் சயின்ஸ் என்ன செய்யுது, அப்படி ஒரு மிருகம் வந்து ஃபொசில்ஸ்களை, தடயங்களை வச்சு இருக்குதுன்னு சொல்லுது. இதை வச்சு நம்மளுக்கு அந்த சிந்தனையில் அது எப்படி என்ற அந்த எல்லா தோற்றப்பாடுகளும் ஏற்பட்டுட்டு, ஏன்னா நம்ம ஒரு தகவல் வந்த உடனே ஒப்பிடுறோம், ஏற்கனவே எங்களோட சிந்தனையில் உள்ள விஷயத்துக்கு ஒப்பிட்டு அந்த சொல்ல அப்படி புரிஞ்சுக்கொள்கிறோம். ஆனால் இப்போ வந்து குயினோசர் அப்படி ஒன்று சொல்லி ஒன்று இருக்குது உதாரணமாக, அப்படி சொன்னால் யாருக்கு என்ன செய்யுது இல்லை, எதுவுமே வருதில்லை. ஏன் வருதில்லைன்னா, அப்படி ஒன்று இல்லை உலகத்தில், அப்படி ஒன்று என்ன செய்யல வருதுல, அது மூளைக்கு போகும், போன உடனே எம்டியா தான் ரிட்டர்ன் வரும். ஏன்னு சொன்னா ஒப்பிடுவதற்கு எந்த தகவலும் மூளையில என்னது இல்லை. இல்லைன்னு சொன்னா இப்ப நம்ம குயினோசன் சொன்ன ஒருவேளை இது புதிய ரெண்டாவது மிருகமோ நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா அப்படி ஒன்று இல்லை உலகத்துல. அப்ப இல்லாததுனால அது எம்டியா திரும்பி வரும். அது என்ன அந்த செக்ஷன் வந்து எம்டியா தான் இருக்கும், அந்த இடத்துல எதுவுமே என்ன செய்யாது இருக்காது. இது நான் வந்து கொஞ்சம் ஆழமா விளங்கப்படுத்தது காரணம், நம்ம அஸ்மா வசிபாத்த தவறாம இருக்கணும்னா அறிவை நல்லா புரிஞ்சுக்கணும். இல்ம் என்றது முகாரணா தான், இல்ம் என்பது அறிவு என்பது ஒப்பிடுதான். ஒப்பீடு எந்த அளவுக்கு ஒரு மனிதன்ட்ட நிறைய இருக்குதோ அந்த அளவுக்கு அவனுக்கு இல்ம்ல என்ன செய்யும் நல்ல விளக்கம் உண்டாகும். ஒரு உதாரணம், இரண்டு உதாரணம், மூன்று உதாரணம், நாலாவது உதாரணத்துல ஒருத்தனுக்கு விளங்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றேன்னா, வத்தில்கல் அம்சால் நத்ரிபுஹா லின்நாஸ், நாங்கள் மக்களுக்கு பல உதாரணங்களை ஏன் காட்டுகிறோம் தெரியுமா? ஒரு உதாரணம் அல்ல, பல உதாரணங்களை நாங்கள் ஏன் காட்டுகிறோம் என்றால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக. ஒன்று விளங்காதவன் இரண்டாவதுல விளங்க வாய்ப்பு இருக்குது, இரண்டாவதுல விளங்காதவன் மூன்றாவதுல விளங்க வாய்ப்பு இருக்குது. சில உதாரணங்கள் குர்ஆன் சொல்றத நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பேசிக்கா இருக்குது, இதையே அல்லாஹ் உதாரணமா சொல்றான்ட்டு யார் நினைப்போம்? ஈஸியாக ஒரு உதாரணத்துல தெளிவடைஞ்சு வந்த நம்மளுக்கு அந்த சிந்தனை வரும். ஆனா அது இன்னொத்தனுக்கு மிக முக்கியமான உதாரணமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொன்னா துரிப மதலுன் ஃபஸ்தமிஉல, ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது செவி சாழ்த்துங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு உதாரணம் சொல்றான். நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் லை யஹ்லுகு துபாபன் வல விஷ்டமஉல, ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைத்துக் கொள்ள மாட்டார்கள். எல்லாம் நம்ம கடவுள் என்று வணங்கக்கூடிய இணைவேப்பால் வணங்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு படைப்போம் என்று முடிவெடுத்தாலும் வானம் பூமியெல்லாம் விடுங்க, ஒரு ஈயை கூட என்ன செய்ய மாட்டாங்க, படைத்து விட மாட்டார்கள். அதை விடுங்க, அவர்களில் இருந்து அவங்களுக்கு வச்ச சாப்பாடு அல்லது அவங்களோட அமைப்பில் இருந்து ஏதாவது எடுத்துட்டு போனா அதை திருப்பி எடுக்கிறது கூட ஆற்றல் என்னது அவர்களுக்கு இல்லை. கேட்பவனும் இங்க வீக், கேட்கப்படுறவனும் வீக் அல்லாஹ் தஆலா சொல்றான். இது எங்களை பொறுத்தவரைக்கும் தௌஹீத் என்று விளங்கி ஆழமாக உள்ளுக்கு வந்தவங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா, இது வந்து ஒரு பேசிக்கான உதாரணம் மாதிரி விளங்கும், சிம்பிளான உதாரணம் மாதிரி விளங்கும். ஆனால் வெளியில் உள்ள மக்களுக்கு சில பொழுதுகளில் இது பெரிய ஒரு வாசல் என்ன செய்யும் திறக்கும். சிலையை வணங்கிட்டு இருக்கிறாங்களே, சிலையை வணங்குகின்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாசல் என்ன செஞ்சிடும், இது திறந்துவிடும். அப்ப உதாரணங்கள் பல அம்சங்கள் அல்லாஹு தஆலா திருப்பி ஒவ்வொரு வகையில சொல்றதுல என்னன்னா இல்மு அங்கதான் திறப்படும், உதாரணங்கள்ல தான். அதனாலதான் சின்ன பிள்ளைக்கு உதாரணம் சொல்லுங்க என்ன செய்வோம், இப்ப நீங்க எவ்வளவு சொன்னாலும் விளங்குது இல்லை அப்படி என்று சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்னா, இங்க பாரு இன்னொரு கணக்கு போட்டு காட்டுறேன் அப்படி இன்னொரு உதாரணம், இந்த இன்னொரு கணக்கு போட்டு காட்டுறேன் நாலாவது, இப்ப விளங்குதா என்னமோ நம்ம என்ன நினைப்போம்னா அவன் லேட்டாக விளங்கினாண்டு. நீங்க போட்ட உதாரணங்கள்ட்ட கடும் தன்மையும் காரணமா இருக்கும் அதுக்கு. அப்ப உதாரணங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்குது அதுதான் எல்மன்றது. அல்லாவுக்கு உதாரணம் இல்லை, அல்லாவுக்கு லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹு தாலாவுக்கு எந்த ஒன்றும் உதாரணம் இல்லை, அவனுக்கு மசல் இல்லை, அவனை போன்று எதுவும் இல்லை. இப்ப இங்க இல்ம் வந்து ஜீரோ, ஏன் உதாரணம் காட்டுறதுக்கு எந்த ரூட்டும் அங்க இல்லை. அப்ப அந்த இடத்துல என்ன செய்ய நம்ம யோசிச்சு எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அங்க. ஏன்டா இல்மன்ற அதுதான். அப்ப கேள்வி கேட்க வேணாம், இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஈமான் கொள்ளுங்க சொன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த பகுதியில நம்ம ஒப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. உலகத்துல நீங்க எதை எடுத்தாலும் ஒப்பிடலாம், எதை எடுத்தாலும் ஒப்பிட்டு உங்களுக்கு வழங்கப்படுத்தலாம். யார உங்களுக்கு ஒப்பிட முடியாது, அல்லாஹ்வை ஒப்பிட முடியாது. அப்ப அந்த இடத்துல எம்டியா தான் இருக்கும். அந்த இடத்துல என்ன செய்யணும் தெரியுமா, அல்லாஹ் எதை சொன்னாலும் உடனே ஏத்துக்கின்றது. ஏண்டா ஒப்பிட்டு முடிவெடுக்கிறதுக்கு அங்க எதுவும் இல்லை. அந்த இடத்துல நம்ம ஒப்பிட்டு ஏதாவது செய்ய ஆரம்பிச்சோம்டா வள்ளி கட்டு போவோம். ஏன்னா இறைவனுக்கு ஒப்பீடு இல்லை, உலகத்துல எல்லாத்துக்கும் ஒப்பீடு இருக்குது. விளங்கிடலாம், ஒப்பிட்டு ஒப்பிட்டு கேள்வி கேட்கலாம். இறைவனுடைய விஷயத்துல அவன் சொன்னதுதான், ஒப்பிட்டு விளங்குற அளவுக்கு எதுவுமே நம்ம செய்யாது வராது. இப்ப உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்றான் வைங்க, அல்லாஹு தஆலா சிரிக்கிறான் அப்படின்னு வந்துட்டு வைங்க, அல்லாஹு தஆலா சிரிக்கிறான், அல்லாஹு தஆலா ஆச்சரியப்படுகிறான், அல்லாஹு தஆலா கோபப்படுகிறான், அல்லாஹு தஆலா இரக்கப்படுகிறான், அல்லாஹு தஆலா சபிக்கிறான், அல்லாஹ் ரோசமானவன், அல்லாஹ் வெட்கமுள்ளவன், அல்லாஹு தஆலா வெட்கமுள்ளவன், அல்லாஹ் மறைத்துக் கொள்ளக்கூடியவன், அல்லாஹுடைய கை, அல்லாஹுடைய விரல்கள், அல்லாஹுடைய முகம், அல்லாஹுடைய கெண்டைக்கால், இதெல்லாம் ஹதீஸ்ல என்ன செய்யுது வரக்கூடிய சொற்கள். இது வந்து இப்படி நம்ம சொன்ன உடனேயே எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் தெரியுமா, இந்த இடத்துல சரியா நடந்து கொள்ளணும். எப்படி அது அல்லாஹ்வுக்கு அது சாத்தியம், அல்லாஹ் அப்படி என்றாலே முதலாவது புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ்வுடைய அஸ்மா சிபாத்ல யார் வழிகட்டு போனாலும் வேற விளக்கம் கொடுத்தாலும் அவன் முதலாவது செஞ்ச வேலை என்ன தெரியுமா, அல்லாஹ்வை இன்னொருவரோடு அவர் ஒப்பிட்டு இருக்கிறார். வழிகட்டுக்காத முதல் ரீசன் சொல்றவங்க தான் ஒப்பிடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு கை இருக்கேன்னு சொல்றவங்க தான் ஒப்பிடுறாங்க, இல்ல யாரு கையை மறுத்தாரோ அல்லாஹ்வுக்கு கை ஒன்று இருக்கிற மறுத்தார் அவர் தான் முதலாக ஒப்பிட்டு. ஏன் அவர் மறுத்தார் தெரியுமா, கையா ஏன் கை உங்களோட கை மற்றவங்களோட கை அவனுக்கு ஞாபகம் வருது, ஞாபகம் வந்து அல்லாஹ்வுக்கு எப்படி கை இருக்க முடியும், நம்மளுக்கும் கை இருக்குதே, யார் ஒப்பிடுறாரு முதலாவது, மறுக்கிறவர் தான் ஒப்பிடுறாரு. அதனால உடனே மறுத்துறாரு. யாரு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படியே ஏத்துக்கொள்றாரோ அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அல்லாஹ் யாரோட ஒப்பிடல, அல்லாஹ் யாரோடையும் ஒப்பிடல, அல்லாஹ் அவனுக்கே உரியவன், அவனுக்கு இருக்கின்ற இருக்கலாம், அவனுக்கே உரிய தகுதியான வகை, அவனுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப அவனுக்கு இருக்குது, இவ்வளவுதான். அது எப்படி என்று நம்மளுக்கு சொல்ல இயல தெரியும், கைஃபியா மஜ்ஹூல் எப்படி என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இஸ்திவா மஅலூம், அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது ஆகிவிட்டான் என்பது தெரிஞ்ச விஷயம், அது எங்களுக்கு தெரிஞ்சது, இப்படி அப்படி ஆகிட்டான் ஆகிட்டான் தான், ஆனா எப்படி என்பது எங்களுக்கு தெரியாது. காரணம் அல்லாஹு தாலாவுக்கு மதல் இல்லை, உதாரணம் இல்லை. யாராவது மறுத்துட்டான் வைங்களே, இப்ப உதாரணம் அல்லாஹு தாலா அரிசல ஆகிவிட்டான், ஒருத்தர் மறுக்கிறாரு, எப்படி எல்லாம் மறுக்கிறாங்க, அரிசல ஆகிவிட்டான் என்பதை எப்படி மறுக்கிறாங்க தெரியுமா, அல்லாஹு தாலாவுக்கு இடம் தேவையா, அல்லாஹு தாலாவுக்கு ஒரு இடம் தேவையா, அப்ப படைக்க முன்னால அல்லாஹ் எங்க இருந்தான், படைக்க முன்னால அல்லாஹ் எங்க இருந்தான், அல்லாஹு தாலா மேலே இருக்கிறான் சொன்னா வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா திசையில இருக்கிற மாதிரி இருக்குது, அல்லாஹுக்கு ஜிஹா திசை இருக்கு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா அதோட அர்த்தம் என்னடா, இப்படி எல்லாம் யாருக்கு கேள்வி கேட்போம், படைப்புக்கு, திசை கேட்கறது இடம் கேட்கறது இதெல்லாம் படைப்புக்கு, படைப்புக்கு கேட்கிற மாதிரி இறைவனை நினைச்ச உடனே எங்களுக்கு என்ன செஞ்சிடும், இந்த கேள்வியெல்லாம் உண்டாகிடும். உடனே எதை மறுக்கிறது தெரியுமா, அல்லாஹு தாலா அரிசின் மீது ஆகிவிட்டான் என்று கருத்து சொல்லக்கூடாது. அல்லாஹு தாலா அதிகாரத்தை பலப்படுத்தினான் அல்லது அரிசின் மீது என்னது அதிகாரம் கொண்ட, இப்படி இஸ்தவுலா அலைஹி, அதை வந்து தன்னகத்தை அல்லாஹு தாலா என்ன செஞ்சா தனக்குள்ள கொண்டு வந்தான் அப்படின்ற ஏதோ ஒரு வித்தியாசமான கருத்துக்களை சொல்றது என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம். அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எப்பொழுதும் அல்லாஹ் தனக்கு கொண்டு சொல்றான்டா இஸ்பாத், அது அல்லாஹ்வுக்கு உண்டு, எப்படி என்றது எங்களுக்கு தெரியாது, என்ன முறைன்றது எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் சொன்னா அது இருக்குது. ஏன்னா அல்லாஹ்வுடைய விஷயத்துல லா வலா யுஹீதுன பிஷைஇம் மின் இல்மி, பற்றிய பெயர்கள் இறைவனை பற்றிய பண்புகள் என்று வந்தா இறைவன் வெட்கப்படுகிறான். வெட்கப்படுறதுக்கு என்ன கேள்வி தெரியுமா, யார் வெட்கப்படுவான், உணர்வுகள் ரீதியாக கட்டுப்பாடு உள்ளவன் தான் வெட்கப்படுவான். உதாரணமா கோவப்படுகிறான், கோவப்படுகிறான்டா என்ன உள்ளுக்கு இருந்து என்னமோ உண்டாகி என்ன எப்படி செஞ்சிட்டான்னு ஆத்திரப்படுறவன் யாருக்கு வரும், அந்த சப்ஜெக்ட்ல கட்டுப்பாடு இல்லாத இறைவன் எப்படி கோவப்படுறான் அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான், முதலாவது என்ன செஞ்சான் தெரியுமா, மனிதன் கோபத்தை இறைவன் கோபத்தை ஒப்பிட்டான்னு அர்த்தம். அப்படி நினைக்கவே கூடாது, இறைவன் கோவப்படுகிறான்னு சொன்னா அவனுக்கே உரிய பண்புல கோவப்படுறான், நம்ம கோவப்படுற மாதிரிதான் அவனுக்கு கோவப்படணும் என்றது அர்த்தம் இல்லை. ஆனால் கோபம் என்கின்ற ஒன்று இறைவனுக்கு உண்டு, அவ்வளவுதான். இது மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் சித்தீர் மறைத்துக் கொள்ளக்கூடியவன், அப்ப இறைவன் ஏன் மறைக்கணும், இறைவன் ஏன் மறைக்க வேண்டும், மறைக்கிறன்னு சொன்னா அப்படின்னா மறைக்க வேண்டிய அமைப்பில் அவன் இருக்கிறானா, இதெல்லாம் யாரோட ஒப்பிடுறாங்க, மனிதர்களோட ஒப்பிட்டதனால இந்த கேள்வி என்ன செய்து வருவதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா இரவின் கடைசி பகுதியில் முதலாவது வானத்துக்கு இறங்கி வருகிறான், முதலாவது வானத்துக்கு இறங்கி வருகிறான். அப்படி வந்த உடனே முதலா என்ன செய்யறாங்க தெரியுமா, இப்ப முதலாவது வானத்துக்கு இறங்கி வராண்டா அரசு காலி ஆகுது, அரசு என்ன செய்யுது காலியாது, அரசுல அல்லாஹ் இல்லைன்னு அர்த்தம், அப்ப எப்படி நம்ம அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் அரிசின் மீது ஆகிவிட்டான்னு சொல்றான், அவ எப்படி முதலாம் வானத்துக்கு இறங்கி வரேன் நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேக்குறேன். இவங்க முதலாவது என்ன செஞ்சாங்க தெரியுமா, நம்ம ரெண்டாம் மாடியில இருந்து முதலாம் மாடிக்கு வந்துட்டோம், நம்ம மேல் மாடியில் இருக்க மாட்டோம், இப்படித்தான் அல்லாவுக்கு இருக்குமென்னு நினைச்சா அது என்னது ஒப்பீடு, ஒரு மாடியிலிருந்து இன்னொரு மாடிக்கு நகர்ந்தால் மேலுக்க இல்லாம போறது படைப்புடைய அமைப்பு, ஹல்குடைய அமைப்பு, ஹாலிக்கும் அப்படித்தான் இருப்பான்னு யார் சொன்னது, ஒப்பிடவே கூடாது. அல்லாஹு தாலா வானங்கள் பூமி எல்லாம் சுருட்டி கையில் எடுப்பாண்டு வருது, அப்ப முதலாம் வானத்துக்கு இறங்குறதுன்ற எப்படி இருக்கும் கற்பனை பண்ணலுமா, சுத்தி கையில் எடுக்கக்கூடியவனுடைய ஆற்றல், அவன் சொல்றான் முதலாம் வானத்துக்கு இறங்கி வரன்னு சொல்றான். அப்படி இருக்கிற நேரத்தில் இன்னொன்று கேட்கிறாங்க, 24 மணி நேரம் அல்லாஹு தாலா, இப்போ ஒரு இடத்துல சுபஹாயிட்டு தான் இருக்கும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வந்து இப்படியே அடிவானத்தில் இருந்துட்டு இருந்தானா அரிசிக்கு எப்போ போறது, இது கொஞ்சம் பேருடைய கேள்வி. 24 மணி நேரம் காலம் நாட்கள் யாருக்குரியது, மனிதர்களுக்குரியது. நேரங்களையும் காலங்களையும் படைத்தவன் யார்? அல்லாஹ். காலமும் நேரமும் இல்லாத காலத்தில் இருந்தவன் யாரு? அல்லாஹ். எப்படி இதை அதை ஒப்பிடுறது? எனவே ஒரு விஷயத்தை நம்ம புரிகிற நேரத்தில் இறைவன்ட விஷயத்துல எல்லா சாப்டரையும் விட்டுறணும். இறைவனை எந்த வரைமுறைகளும் கட்டுப்படுத்தாது. அப்ப இறைவன் சொல்றது அப்படியே ஏற்றுக்கொள்றதுதான் சரியான ஈமான். ஏன்னா இறைவன் என்பவன் அதையெல்லாம் தாண்டி உள்ள இடத்துல நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் விஞ்ஞான ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தினால், இப்ப புதுசா வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுக்குள்ள உயிர் வாழ்ந்தாரே, அதுக்கு இப்ப விஞ்ஞான ஆய்வுகள் போய்கிட்டு இருக்குது. அது என்ன மீன்? சரியா, அது வந்து என்னது, என்ன மீன் போயிட்டு இருக்குது. நல்லது, அந்த மீனை கண்டுபிடிச்சி விளங்கிட்டா அந்த மீனுடைய ஆளாகலாம். அந்த நாக்கிலேயே எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் இருக்கலாமா புரிசா ரிசர்ச்சில் விளந்து வயிற்றுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 50 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு மீன், சாது அதை திமிங்கலத்திலேயே ஊண்டு சாதுவான மீன் ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட மீன் எல்லாம் நல்லது, மக்களுக்கு அதை சொல்றது அப்படியெல்லாம் இருந்திருக்குது. அப்போ அல்லாஹூத்தால அந்த மீன்ல என்ன செஞ்சிக்கலாம், காப்பாத்திக்கலாம், அது ஓகே. ஆனா மீனை படைச்சவன் அல்லாஹ். ஆபத்தான மீனுக்குள்ளேயும் அழகாக பாதுகாக்கிற ஆற்றல் யாருக்கு இருக்குது? அல்லாஹுக்கு உண்டு. அதனால எங்களுக்கு அது தேவையே கிடையாது. நம்ம அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கிறோம் என்று சொன்னா, படைப்புகளை படைத்து ஆற்றல்களை கொடுத்தவன் இறைவன் நம்பிக்கிறோம். நெருப்பிலிருந்து சூட்டை இல்லாமக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை உள்ளுக்கு வச்சவன் நம்ம இறைவன் நம்பிக்கிறோம். கடலை பிளந்து தரை கொடுத்தவன் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்பி இருக்கிறோம். ஆண் இல்லாமல் குழந்தை கொடுத்தவன் நாங்கள் நம்பி இருக்கிறோம். இப்படி இருக்கிற நேரத்தில் இது ஒரு அம்சம் அல்ல, அந்த திமிங்கலம் இல்லாட்டியும் பரவாயில்ல. ஆக கொடூரமான திமிங்கலத்துடைய வயிற்றுலேயும் அல்லாவுக்கு என்ன செய்யலாம், வைக்கலாம். படைப்பாளனை எப்படி நம்பி இருக்கிறோம், படைப்பாளனை எப்படி நம்பி இருக்கிறோம் சொன்னா, அவன் எல்லா ஆற்றலோடு நம்பிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இது ஒரு அம்சம் இல்லை. ஆனா சரி, அதை வந்து மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்கு இதெல்லாம் வழங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாத்துக்குள் ஒரு மனிதர் நுழைகிறார் என்று சொன்னால் திமிங்கலத்தை சயின்டிபிக்கலா நம்பித்தான் உள்ளுக்கு வாராண்டா சரி வராது. அது எப்படி நினைக்கணும்னா, படைத்தவருடைய ஆற்றல் இதல்ல, படைத்தவன் நினைத்த இடத்தில் நினைத்த முறையில் நினைத்த வகையில் பாதுகாப்பதற்கு ஆற்றல் உள்ளவன், அதை நம்பிவான். ஆனால் இறைவனுடைய எல்லா விஷயத்திலும் ஒரு ஹிக்மத் என்ன செய்யும், இருக்கும் என்று போகணும். இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அஸ்மாவ சிஃபாத்தில் இறைவன் ஆற்றல்களுக்கும் வரைமுறைகளுக்கும் அப்பால் பட்டவன் அடிப்படை நம்ம புரிஞ்சோம் என்று சொன்னா எதது செய்ய மாட்டோம் தெரியுமா? அதாவது இதனால்தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஷப்பிஹ் யஅபுது சனமன் வல் முஅத்தில் யஅபுது அதமா. யார் ஒப்பிடுகிறாரோ அவர் ஒரு சிலையை வணங்குகிறார். யார் இறைவனுக்கு பண்புகளே இல்லை என்றாரோ அவர் இல்லாமையை வணங்குகிறார். அவர் இல்லாமையை வணங்குகிறார். ஏன் இறைவனுக்கு பண்பும் இல்லை ஒன்னும் இல்லை என்று வைங்களே, இல்லாமையை வணங்குறான். இந்த அல்லாஹுத்தால அரசு இல்லை என்று சொன்னவங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கு உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை, உலகத்தோடு ஒட்டியும் இல்லை பிரிந்தும் இல்லை, வானத்திலும் இல்லை வானத்தில் ஒட்டியும் இல்லை. அப்படின்னு அல்லாஹ் இல்லைன்றது இதை விட அழகா சொல்லலுமா? சொல்லல. ஒரு ஆள் வந்து கேட்கிறார், வாப்பா வீட்டில் இருக்கிறாரு, வாப்பா வீட்டுக்கு வெளியேயும் இல்லை உள்ளேயும் இல்லை, வேற எந்த வீடுகளிலும் இல்லை, இந்த நாட்டிலும் இல்லை வெளியூர்லையும் இல்லைன்னா வாப்பா இல்லைன்றதுக்கு இதை விட அழகா சொல்லலுமா? இயலாது. ஆனா இது அக்கீதான் வழங்கி வச்சுக்கிறாங்க, அல்லாஹு தாலா உலகத்திற்கு உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை. இந்த அல்லாஹ் அலைஸ பிதாஹிலில் ஆலம் வலா பிஹாரிஜி வலா முத்தசிலம் பிஹி வலா முன்ஃபசிலன் அன். அல்லாஹ் ஒட்டியும் இல்லை பிரிஞ்சும் இல்லை உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை, அல்லாஹ் இல்லை. இதைவிட வேற ஒரு அம்சம் இருக்கும். இது நேரடியாக அவர்களுடைய கொள்கையாக அஷரியாக்கள் வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி சொல்றாங்க, என்னத்துக்கு சொல்றாங்க தெரியுமா? அது அல்லாஹுக்கு இடம் தேவையில்லை அதுக்காக சொல்றாங்க. எதுக்காக சொல்ல வந்தாங்கன்னா, அல்லாஹு தாலாவுக்கு இடம் தேவையில்லை அப்படின்றதுக்காக வேண்டி சொல்ல வராங்கன்னா, பயங்கரமான வார்த்தை, பயங்கரமான வார்த்தைன்றது என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அதனால அல்லாஹுடைய அஸ்மா வசிபாத்துல எப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கண்டா, அல்லாஹ் ஒப்பிட்டுக்கு அப்பாற்பட்டவன், அவன் சொல்றது நான் என்ன செஞ்சிடணும், ஈமான் கொண்டு விட வேண்டும் புரிஞ்சுக்கணும். அப்ப தஷ்பீஹ் வரக்கூடாது, எதோட எதை என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. இரண்டாவது தஅ்வீல் வரக்கூடாது, மாற்று விளக்கங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மாற்று விளக்கம் என்று சொல்றது தமிழ்ல வழிந்துரைடுவாங்க, வழிந்து விளக்கம் சொல்றது வழிந்துரை. வழிந்துரை வந்து சில இடங்களை செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். அது எப்ப என்று சொன்னால், இறைவன் தன்னை பற்றி தெளிவாக ஒன்றை சொல்லி இருக்கிற நேரத்தில் மாற்றமாக கொண்டு வந்தான். உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் எவ்வாறு மறந்து வாழ்ந்தீர்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களை மறந்து விட்டோம். மறுமை நாள் எவ்வாறு மறந்து வாழ்ந்தீர்களோ அது போல நாங்களும் மறந்து விட்டோம். அல்லாஹு தஆலா சொல்றோம். இந்த மரத்தல் என்ன, உங்களை எங்களுக்கு ஞாபகம் இல்லை என்ன மரத்தலா? இல்ல, இங்க விளக்கம் சொல்லித்தான் ஆகணும். வமா கான ரப்புக்க நசியா, இறைவன் மறப்பவன் அல்லன்னு எல்லாம் சொல்லிட்டான். அப்ப அந்த இடத்துல என்னடா, உங்களை நம்ம சட்டை செய்ய மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கலன்னு உங்களை கணக்கெடுக்க மாட்டோம், புறக்கணிப்போம் என்பதுதான் அந்த இடத்துல அர்த்தம். இது மாதிரி சில இடங்கள் இருக்குது நம்ம சொல்ல வேண்டிய இடங்கள். ஆனால் அந்த மாதிரி சொல்லுவதற்கு தெளிவான நேரடியான ஆதாரம் குர்ஆன் சொன்னால இருக்க வேண்டும். இந்த முறையில் நம்ம அணுகினோம் என்று சொன்னால் அஸ்மாவை உதாரணமாக சகோதரர் கேட்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் இஸ்தாயின் பில்லா தஜிது துஜாஹக், அல்லாவை கொண்டு உதவி தேடுங்கள், அல்லாவை உங்கள் முன்னால் நீங்கள் காண்பீர்கள். இந்த செய்தியை வச்சு அப்படின்னா அல்லாஹு தாலாவை காணலாமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தாலா காட்டலையே, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு. ஒத்தர முன்னால காணுதல் என்பது முன்னால காணுதல் தான், ஆனால் லன் தரானி, என்னை நீங்கள் காணவே மாட்டீர்கள் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கே சொல்லிட்டான். இந்த உலகத்துல காண முடியாது. சதரவுன ரப்பக்கும் யௌமல் கியாமத்தி கமா தரவுனல் பத் கமா தரவுனல் கமர லைலத்தில் பத்ர், எப்படி நீங்கள் பௌர்ணமி இரவிலே சந்திரனை பூர்ணமாக காணுவீர்கள் அதுபோல இறைவனை மறுமை நாளில் காணுவீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க நூறுன் அண்ணா அராகு, ஒளிமிக்கவன், எப்படி நான் பார்ப்பேன் கேட்டாங்க, காண முடியாது. அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன செய்யணும், முன்னால் ஒருவரை காண்றது ரெண்டு கருத்து இருக்குது. நீங்க எப்பயும் என்ன கண்டக்ட் பண்ணுங்க, நான் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம் என்ன, அந்த இடத்த நான் இருப்பேன் அர்த்தம் இல்ல, ஹெல்ப் என்னது, உங்களுக்கு உதவிக்கு ஹெல்ப்புக்கு நான் என்ன செய்வேன், இருப்பேன் உங்களுக்கு முன்னால இருப்பேன், எப்பயும் நான் உங்களோட இருப்பேன், பயப்படாதீங்க, என்ன நீங்க போராடமா நான் வந்துட்டு இருப்பேன்னு அர்த்தம் இல்ல, உதவிக்கு அர்த்தம். இது எப்ப பண்ணணும், அதற்குரிய தேவை வந்தா மட்டும்தான் என்ன செய்யணும், அதற்குரிய ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். அது இல்லாம எப்படி எல்லாம் பண்றாங்க தெரியுமா, அல்லாஹு தாலா எனது பியதிஹில் முல்க், அவனது கரத்திலே ஆட்சி இருக்கிறது அப்படின்னா அந்த எதை வேற மாதிரி விளக்கம் சொல்றது, அது பலம் அதிகாரம் அப்படின்னு என்ன செய்யறது விளக்கம் சொல்றது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அல்லாஹு தாலா ஒன்றை தனக்கு என்று சொன்னால் அது அவனுக்கே உரிய பண்பன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவில் மாற்று விளக்கம் சொல்லக்கூடாது, தஸ்பீஹ் ஒப்பிடக்கூடாது, தக்கீஃப் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது, தஅதீல் டோட்டல் கருத்துக்களையும் அதாவது அழித்து விடக்கூடாது. இந்த சொன்ன இந்த வார்த்தைகளோடு நான் சில நோட்ஸுகள் கொஞ்சம் வைத்திருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நான் அதை உங்களுக்கு நான் போட்டுறேன் குரூப்ல. அப்ப இது மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய அஸ்மாவை சிஃபாத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது ஈமான், இது வந்து ஈமான், இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி அடிப்படையில் வாழ்ந்த கடந்த கால எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் இதில் இப்படித்தான் செஞ்சுக்கிறாங்க வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், அஸ்மா சிபாத்துடைய பாபை முடிப்பதற்கு கடைசியாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய பெயர்கள் பண்புகள் என்று படித்தா அது எங்களுக்கு எவ்வளோ பிரயோசனம் என்று சொன்னால், அல்ல நம்ம இந்த உலகத்துடைய டோட்டல் விஷயமும் யார கையில் தங்கிக்குது, இறைவனுடைய கையில் தான். என்னதான் மனிதன் மறந்து தூரமாகி போய் உழைத்து வேற வேற சிந்தனைகள் எல்லாம் போனாலும் ஒரு செகண்ட் இரண்டு செகண்ட்களில் மனிதன் அல்லாஹு தாலா பல இடங்களில் யோசிக்க வைக்கிறான். மனிதன் அடிக்கடி இறைவனை யோசிக்காது விட்டாலும் இறைவன் யோசிக்க வைக்கக்கூடிய முக்கிய ஒரு சில இடங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று என்ன தெரியுமா, பயங்கரமான நிம்மதியற்ற சூழல், பயங்கரமான நிம்மதியற்ற சூழல் தான் முதலாவது அல்லாஹு தாலா உணர்த்துறது, நான் இருக்கிறேன் அப்படின்றது. நிறைய பேர் அங்கே தான் உணர்றது, உலகத்தை மறந்து ஆசைகள் நிம்மதி கொடுக்க இன்பம் கொடுக்க கொடுக்க எப்படி தெரியுமா இருக்கும், அப்படி வளர்ந்து 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 போகும், பெரிய இடத்துக்கு வரும். திடீர்னு ஒரு இடத்துல பயங்கரம் வந்துருவீங்களே, யாரா இது மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சிருவான், எது எல்லாத்தையும் குறைச்சிருவான், குறைச்சி இந்த அளவுக்கு இருந்தா போதும் என்ற இடத்துக்கு வந்துடுவான். அல்லாஹு தாலா ஒரு ஊர்ல தௌஹீதை வைத்து ஏகத்துவத்தை முதலாவது கொடுத்து அதுக்கு பின்னால அந்த ஊர்ல தொழுகை நிலைநாட்டப்பட்டு அதுக்கு பின்னால அந்த ஊர்ல முதியவர்களும் பெற்றோர்களும் மதிக்கப்பட்டு அதுக்கு பின்னால அந்த சமுதாயத்தில் சீர்திருத்தமும் ஒழுக்கமும் இருந்தால் அது சிறந்த சமுதாயம் நாளும் இருந்தா. ஆனா ஏகத்துவம் உடைக்கிறதுக்கு சைத்தான் ஆரம்பிப்பார் ரிவர்ஸ்ல தான், எங்க ஆரம்பிக்கிறது, நாலாவது இடத்துல இருந்து ஆரம்பிப்பான். என்ன, அந்த சமுதாயத்தில் ஒழுக்க விழுமியங்கள், அந்த சமுதாயத்துடைய கட்டுப்பாடுகளை உடைப்பான் அங்கிருந்து. அதுதான் இன்றைக்கு பொதுவாக அரபு நாடுகள் ஆரம்பிச்சுக்கிறது, எங்க ஆரம்பிச்சுக்கிறது, நாலாவது இடத்துல இருந்து சைத்தான் அங்கிருந்து ஆரம்பிப்பான். இப்ப ஆரம்பிக்கிற நேரத்தில் இறைவன் என்ன செய்வான் தெரியுமா, எந்த நாட்டில் கை வைக்க முடியாதுன்னு இருக்குதோ அந்த நாட்டிலே வெடிக்க வைப்பான். என்னது காட்டுவான் தெரியுமா, எச்சரிக்கை. அல்லாஹு தாலா நினைச்சான்னு சொன்ன எல்லா ஃபித்னாக்களும் என்ன செய்வான், இந்த உலகத்துல கொண்டு வந்து சேர்த்து உணர்த்தி காட்டுவான். நிம்மதியற்ற சூழல் என்ன செய்வான், கொடுத்து காட்டுவான். அல்லாஹு தாலா அம்னை கொடுத்திருந்தா, நிம்மதியை கொடுத்திருந்தா அதுல நம்ம கவனமா இருக்கணும். எனவே எதுக்கு நான் சொல்ல வந்தேன் தெரியுமா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா வசதிகளும் எல்லா கட்டுப்பாடையும் நம்ம தந்திரி, எல்லா பலங்களையும் நம்மளுக்கு தந்திருக்கிறான், எல்லாமே அவனுடைய அதிகாரத்துல உட்பட்டதாக இருக்கின்றா. பிரார்த்தனை நம்ம யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ்விடத்தில் தான், முழு நம்பிக்கையும் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கணும். மனிதன் வருடத்துக்கும் பல ஆண்டுகளுக்கும் திட்டம் போடுவான், பல மாதங்களுக்கெல்லாம் திட்டம் போடுவான், ஆனால் மனிதன் வாழ்க்கை டோட்டல் திட்டம் எதில் மாறும், செகண்ட்ல, ஒரு செகண்ட்ல தானே மாறுறது, யாரும் செகண்டுக்கு திட்டம் போடுறதில்லை, இந்த செகண்ட் என்ன செய்யணும் அடுத்த செகண்ட் இது செய்யணும் திட்டம் போடுறதில்லை, இந்த நிமிடம் என்ன செய்யணும் அடுத்த நிமிஷம் இது செய்யணும் யாரும் திட்டம் போடுறதில்லை, அடுத்த வாரம் என்ன செய்யணும் அடுத்த வருடம் என்ன செய்யணும் திட்டம் போடுவான். ஆனால் டோட்டல் டைம் டேபிள் எங்கே மாறும், செகண்டில். திடீர்னு எல்லாம் நடந்துட்டு மரணம் என்ற ஒரு செய்தி வரும், எல்லாம் மாறிவிடும். மரணம் என்ற ஒரு செய்தி வரும், எல்லாம் மாறிவிடும். ஒரு திடீர்னு ஒரு செய்தி நடந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஒரு செகண்ட் எல்லாம் என்ன செஞ்சிடும், மாறிடும். டோட்டல் டைம் டேபிளும் வருடத்துடைய டைம் டேபிள் எல்லாம் யார் கையில இறைவனுடைய. அப்ப நம்ம எந்த இடத்திலும் இறைவனுடைய சிபத்துக்கள் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. யா ஜப்பார், அடக்கியால கூடியவனே. யா கஹார், எல்லா ஆற்றலும் மிகுந்தவனே, எல்லா விஷயங்களும் அடக்கக்கூடியவனே. யா மலிக், ஆட்சி புரிபவனே. அதே போன்று யா ரஹ்மான், அளவற்ற அருளாளனே. யா ரஹீம், இரக்கம் உள்ளவனே. இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு அடிக்கடி என்ன செய்யணும், ஞாபகம். யா சித்தீர், மறைக்கக்கூடியவனே, என் பாவங்களை மறை தருவாக. அதே போல யா கஃபார், பாவம் மன்னிக்க கூடியவனே. அப்ப பாருங்க, இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், இறைவனை இந்த அடிப்படையில நம்ம நினைக்க பழகணும். ஒரு அறிஞருடைய வார்த்தையில வந்து ஒரு கூற்று, அலம் அதாவது லவ்லம் அஹ்லுப் ஜன்னத்தம் வனாரன் அலம் அகுன் அஹக்க அன் உபத, நான் சொர்க்கத்தையோ நரகத்தையோ படைத்திருக்காது விட்டால் நான் வணங்கப்படுவதற்கு தகுதியற்றவனா. இது ஒரு அறிஞருடைய கூற்று என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படியே அல்லாஹு தஆலாவுடைய கேள்வி மாதிரி சொல்லி காட்டுறாரு. எப்படி நான் சொர்க்கத்தை நரகத்தை படைக்காட்டி நான் வணங்கப்படுவதற்கு தகுதியற்றவனா? இல்லை, இறைவன் வந்து எங்களுக்கு செய்த உதவிகள், எங்களுக்கு தந்திக்கிற இதுகளே அவன் வணங்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் என்பதற்கான ஆதாரம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியில பார்க்கிறோம், சோகம் என்று வந்தால், கவலை என்று வந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது செய்யக்கூடிய அழகான துவா என்ன, அல்லாஹும்ம இன்னி அபுதுக் வபுனு அபுதிக் வபுனு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கதாவுக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவலக் சம்மைத்த பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக் அவ் விஸ்தர்த பிஹி ஃபி இல்மி அல்கைபி இன்தக் أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي وغمي. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான துவா முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைகள் சோகம் கொண்டு வந்தா டோட்டல் உலகத்துடைய அந்த செட்டப் இறைவனுடைய கையில கொடுத்து துவா கேட்கிறார். எப்படி, யா அல்லாஹ், உனது அடியான், உனது அடியானுடைய மகன், உனது அடிமை தாயுடைய மகன், எனது முன்னெட்டி உரோமம் உனது கையில் தான் இருக்கிறது, உனது கையில் தான் இருக்கிறது. அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவலக், உனக்குள்ள எல்லா பெயர்களை கொண்டு நான் துவா கேட்கிறேன். உனக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கிறதோ அத்தனை கொண்டு நான் துவா கேட்கிறேன். அந்த பெயர்கள் நீ உனக்கு சூட்டிய பெயர்களாக இருந்தாலும் சரி, உன் வேதத்திலே நீ இறக்கிய பெயர்களாக இருந்தாலும் சரி, உன் அடியாளர்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த நபிமார்கள் மூலம் கற்றுக் கொடுத்த பெயர்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தெரிஞ்சது. அடுத்தது, உனது மறைவான அறிவில் யாருக்கும் சொல்லாமல் நீ வைத்திருக்கக்கூடிய பெயர்களாக இருந்தாலும் சரி, உன்னை இந்த உலகத்தை யாருக்கும் சொல்லல, அவ்வளவு பெரிய பெயர்கள் இன்னும் இறைவனுக்கு என்னது உண்டு, அந்த பெயர்களாக இருந்தாலும் சரி, அந்த அத்தனை பெயர்களை கொண்டும் உன்னிடத்தில் கேட்கிறேன். அவ பெயர்களை கொண்டு கேட்கறதுல உள்ள பலத்தை பாருங்க. கேட்கிறேன், என்ன கேட்கிறேன் தெரியுமா, அன் தஜ்அல் அல் குர்ஆன ரபீ அகல்பி, இந்த குர்ஆனை என் இதயத்தின் பசுமையான ஒரு பகுதியாக ஆக்கி வைப்பாயாக, வ நூர சத்ரி, என் இதயத்தின் ஒளியாக ஆக்கி வைப்பாயாக, வ ஜலா அஹுஸ்னி, என் கவலையை போக்கக்கூடிய ஒன்றாக ஆக்கி வைப்பாயாக, வ தஹப ஹம்மி வ கம்மி, கவலைகள் ஒரு மனிதனுக்கு கடந்த காலத்தை நினைத்து இப்படி நடந்துட்டேன்னு கவலை இருக்கும், எதிர்காலத்தில் இப்படி நடக்க போகுதேன்னு கவலை இருக்கும். இந்த எல்லா விதமான கவலைகளை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த அல் குர்ஆனை ஆக்கி வைப்பாயாக என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். நம்ம பாருங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளை கொண்டு துஆ கேட்பதில் பெரிய ஆற்றல் இருக்கு. எந்த அடிப்படையினா, அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல கூட நம்ம அப்படி கேட்கலாம், மனம் மிகைச்சி போகும். சில இடங்களில் நம்ம வந்து நெருக்கடியான இடத்துல இருப்போம், சாதாரண அதிகாரத்திலிருந்து நம்மளே அநியாயமாக கட்டுப்படுத்துற இடத்துல இருந்தா அழகா என்ன சொல்லலாம், யா ஜப்பார், யா அசீஸ், யா முத்தகப்பிர், பெருமைக்குரியவனே, கண்ணியமானவனே, அடக்கி ஆளக்கூடியவனே, எனக்கு உதவி செய் அப்படின்னு. என்ன இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கே வரமாட்டாங்க, இந்த உலகத்தில் முழு அதிகாரம் படைத்தவன் நீ தான், நீ எனக்கு உதவி செய். அதே போல பாவமா மனிதனுக்கு வந்து பாவம் எடுத்துட்டா, யா கஃபார், பாவம் மன்னிக்க கூடியவனே, என் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அதே போல இரக்கம் காட்ட வேண்டியவரிடம் நம்ம அல்லாட்ட இரக்கத்தை கேட்க போறோமா, யா ரஹ்மான் யா ரஹீம் இர்ஹம்னி, எனக்கு அதாவது கருணை காட்டு. அப்ப இந்த மாதிரியான விஷயம் எல்லா இடங்கள் நம்ம அதிகாரம் கொண்டு போயிட்டா, யாராவது நம்ம ஒரு முக்கியமான உரிமையை பறிச்செடுத்துட்டாரா, யா மலிக், முல்குள்ளவனே, அதிகாரம் உள்ளவனே, எனக்கு அதிகாரத்தை தந்துரு. எம்மா யாராவது கேவலப்படுத்திட்டாங்களா, யா அசீஸ், கண்ணியமானவனே, எனக்கு இஸ்ஸத்தை என்ன செய்தா. இந்த மாதிரி அல்லாஹுடைய பண்புகளையும் பெயர்களையும் உட்படுத்தி கேட்கிற நேரங்கள்ல அடியான் என்ன உணர்றான் தெரியுமா, அல்லாஹு தாலாவோட கையில தான் இஸ்ஸத், இந்த உலகத்துல யாருடைய கையிலும் இல்லை என்பதை எல்லாம் உணர்த்துகின்ற அமைப்பில் அது என்ன செய்யும், இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அஸ்மா வசிஃபாத்துடைய அந்த பகுதி இதுதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களுடைய சுருக்கமாக தப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் அரபில் பதிவு செஞ்சுக்கிறாரு. அதனால அவருடைய மொழிபெயர்ப்புகளை தான் நான் என்ன செஞ்சேன், நான் இதை உங்களுக்கு சொன்னேன். இதில் உள்ள வசனங்களிலே கடைசியாக அவர் முடிக்கிற நேரத்தில் இந்த எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய அமைப்பிலே உள்ள குல் ஹூ அல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். குஃபு அப்படி என்றது என்னன்னு சொன்னா, இறைவனுக்கு சமமாக அவனுக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லை என்ற அந்த வார்த்தை வந்து அல்லாஹு தாலா தன் அஸ்மா வசிபாத்திலே தனித்தவன் என்கின்ற பகுதியை குறிக்கின்ற அமைப்பில் உள்ள விஷயத்தை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நேரம் வந்து சுருக்கமாக இருந்தாலும் கூட நம்ம மலாஇக்கா சம்பந்தமான விஷயத்தை ஆரம்பிச்சிடோம்னு சொன்னால் இன்ஷால்லா அதை அடுத்த வாரம் வரைக்கும் என்ன செய்யலாம், அடுத்த வாரத்தை நம்ம முழுசா அதை முடித்து விட முடியும். இப்போ மலக்குமார்களுடைய சம்பந்தமான விஷயத்தில் என்னன்னு சொன்னால், அதாவது அல் ஈமானு பில் மலாஇக்கா இதில் வந்து அலைஹி முஸ்ஸலாம் ஐந்தாவது பகுதியாக போடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இவ்வளோ நாள் முடிச்சு தௌஹீது ருபூபியா உலூஹியா அஸ்மா வஸ்ஸிஃபாத் சம்பந்தமான விஷயங்களை முடிச்சோம். அடுத்த இவர் ஐந்தாவது பகுதியாக அல் ஈமானு பில் மலாஇக்கா அலைஹிமுஸ்ஸலாம், மலக்குமார்களை நம்புதல் சம்பந்தமான ஒரு பாடம். இந்த பாடத்தை நான் பார்த்த நேரத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2.5 பக்கம் இருக்குது. ஆனால் தஃப்சீலன் கொண்டு வரல, தஃப்சீலன் சொன்னால் விரிவாக என்ன செய்யலை, முழுமையாக கொண்டு வரல. மலக்குமார்களை நம்ப வேண்டும் என்ற பகுதியை மட்டும் என்ன செஞ்சுக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். மலக்குமார்களை நம்ப வேண்டும், அது இஸ்லாமிய அகைதால மிக முக்கியமான ஒரு பகுதி, அது மறைவாக நம்ப வேண்டிய பகுதியில ஒன்று, அது அக்கலியத்தாலும் சாத்தியம் அப்படி என்ற பகுதி என்ன செஞ்சு, அக்கலை என்ன சிந்தனை ரீதியாகவும் அது சாத்தியமானது என்பதை நிரூபிக்க முடியும் என்ற பகுதியை மட்டும்தான் என்ன செஞ்சுக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. முழுமையாக மலக்குமார்கள் சம்பந்தமாக விவரமாக என்ன செய்யல, அவர் முழுமையாக அதில் கொண்டு வரவில்லை. என்றாலும் அதையும் உள்ளடக்கி ஓரளவு சில மேலதிக தகவலை உள்ளடக்கி நான் என்ன செய்யறேன் இன்ஷால்லா அந்த பகுதியை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக மலக்குமார்களை நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஈமான் மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல் வாஜிப் என்பதை சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களை பாருங்க. இப்போ இதை நாங்கள் வந்து இது அடிப்படையிலேயே நம்ம நம்பக்கூடிய விஷயம், ஆனால் சொல்ல முடியாது. மலக்குமார்கள் நம்மளுக்கு நம்ம மனசில் அடிப்படையாக பதிவு செஞ்சுக்கிறதுனால நம்மளோட குழந்தையும் அதே மாதிரி தான் வரும்னு சும்மா விட்டுறக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நாங்கள் இருக்கிற நம்பிக்கையில் பிள்ளைகள்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்துடும் அப்படி இல்லை. நமக்கு ஏன் தெரியுமா ஆள் மனசில் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே எங்களோட பெற்றோர்கள் என்னது எதை சொல்லி கொடுத்தாலும் கொடுக்காது விட்டாலும் எதை அடிச்சிட்டாங்க, இதை ஆள் மனசில் சொல்லிக்கிற மலக்குமாரை நம்புறது அது நம்புறது, அதோட சேர்த்து வேற பேபிசாசியில் சொன்னாங்க அது வேற. ஆனால் மலக்குமார்களை நம்புறது, வேதங்களை நம்புவது, மற்ற விஷயங்களை நம்புவதெல்லாம் ஆள் மனதில் பதிஞ்சாங்க. எதையெல்லாம் ஆள் மனதில் பதிஞ்சாங்களோ அதை இன்றைக்கு எவ்வளோ நினைச்சாலும் என்னது அது வெளியே போகாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பி சூரா யாரா மறங்கன்னு சொன்னாலும் மறக்கலாம் ட்ரை பண்ணாலும், ஏன் சின்ன வயதுல இருந்தே அது சொன்னது, யாரும் பாடமாக்கி பாடமாக்கின மாதிரி சூரத்துல் ஃபாத்தியா ஞாபகம் இருக்காது, ஏன்னா ஆள் மனதுல பதிய வைத்தவைகள். அதை மாதிரி நம்மள இன்றைய குழந்தைகளுக்கு பதிய வச்சுக்குமான்னு பாத்துக்கோங்க. இல்லை என்றால் அவன் இந்த எடுக்கேஷன்லாம் முடிச்சு 22-23 மலக்குமார வேற முகலை ரிசர்ச் பண்ணி மனிதனுக்கு உதவக்கூடிய வேற விதமான அந்த நுண்ணங்கிகள் சொன்னாலும் சொல்லிடுவா. ஜின்ன சொல்லிட்டாங்க, இப்ப ஜின்ன வந்து வைரஸ்ன்றான், ஜின்னை தானே, ஜின்னெல்லாம் வந்து இந்த அதாவது கிருமிகள்ன்ட்டாங்க, அப்போ அது முடிஞ்சுது அவ்வளோதான். அப்போ நோய் கிருமிகள் ஜேம்ஸு கொண்டாச்சு. நாளைக்கு மலக்குமார்கள் வந்து என்னது நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கிருமிகள்ன்ட்டாங்கன்னா அதை நுண்ணங்கியல்ன்ட்டான் நவுது பில்லாகி மீன்னா போனாலும் போயிடும். எப்போ போகும், நம்ம ஆள் மனதில் பதிய வைக்காட்டி சின்ன வயசுலேருந்தே ஆமன் து பில்லாஹி ஒமலா இக்கத்துஹி வக்கு துபிஹி வருசுலிஹி பாடமாக்கினா தானே, அப்போ அது பாடமாக்கினா தான் அதை என்ன செய்யும் சின்ன வயசுல நிறுத்தணும். இன்றைக்கு நிறைய பேர் அதுல என்ன செய்யறாங்க, இல்ல கவனம் எடுக்காம இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சூரத்துன் நிசா 136 வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமை யக்ஃபுர் பில்லாஹி, சூரா நிசா 136, வமை யக்ஃபுர் பில்லாஹி, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரோ, வமலாஇகதி அவனது மலக்குமார்களை யார் நிராகரிக்கிறார்களோ, வகுதுபி அவனது வேதங்களை யார் நிராகரிக்கிறாரோ, வருசுலி அவனது ரசூல்மார்களை யார் நிராகரிக்கிறாரோ, வல் யௌமில் ஆஹிர் மறுமை நாளை யார் நிராகரிக்கிறாரோ, ஃபக்கத் வல்ல வலாலம் பைதா அவர் தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறார், அவர் தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அவர் சூரத்துல் பக்ரா 98 வசனம், இந்த அதாவது மலக்குமார்களை வந்து முஸ்லீம்கள் மட்டுமா நம்புறாங்க, வேற யார் நம்புறாங்க சொல்லுங்க, கிறிஸ்தவர்கள் நம்புறா, வேற யூதர்கள் உங்க நம்புறாங்க. ஆனா யூதர்கள் மலக்குமார் நம்புறதுக்கு நாங்க நம்புறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படி நம்புவாங்கன்னா, இந்த மலக்கு சரி வர மாட்டார், விளங்கிட்டா ரெண்டு மலக்க ஒதுக்கிடுவாங்க, இவர் ஓகே. இப்படிதான் யூதர்கள் தூதர்கள்லயே அப்படி செஞ்சாங்களா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சரி வர மாட்டார், முஹம்மதுலாம் அவர் சரி வர, குர்ஆன் அது சரி வராது, இன்ஜில் அது சரி வராது, தௌராத் ஓகே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓகே. சரி, மூசாவன் எப்படி நபி என்று சொன்னாயோ அதை விட 100 மடங்கு ஆதாரம் வைக்க ரசூலாங்க நபி என்று சொல்றது சிம்பிளா. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எங்க விழுவாங்க தெரியுமா? மூசா நபியான்னு கேளுங்க, நபி எப்படி ஏத்துக்கண்டை? அதுக்கு நீ சொல்லக்கூடிய 10 ஆதாரம் என்றா அதையும் சேர்த்து 100 சொல்லலாம். நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்த நபி என்று யூதர்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, கிறிஸ்தவர்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? சிம்பிளா உங்கள்கிட்ட கேளுங்க, மூசா நபி என்றதுக்கு என்ன ஆதாரம்? அவங்க அதுக்கு 2-3 விஷயம் சொல்லுவாங்களே, அவங்களுக்கு இறைவன் இந்த செய்தி வந்தது, அவர் வேறு இதுக்கே நீ மூசா அலைஹிஸ்ஸலாத்த நபியை நம்புறியாண்டா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை நம்புறதுக்கு உனக்கு எவ்வளவு சொல்லலாம் தெரியுமா? நீ இந்த 2 செய்திக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்த நபியை நம்புறாய், இந்த 3 செய்திக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்த நபியை நம்புறாய், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சொன்ன செய்தியெல்லாம் சேர்த்து இன்னொரு 100 என்ன செய்யலாம் சொல்லலாம், நீ நம்ப மாட்டாய். அதனால தெளிவா என்னது, அவர்கள் வந்து பிழலை லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி, என்ன ஓதுறாங்க சூரத்து பக்ராவுடைய கடைசில, லா நுஃபர்ரிக் பைன அஹதிம் மிர் ருசுலி, தூதர்மார்களில் நாம் வித்தியாசம் ஏற்படுத்த மாட்டோம், எல்லாரும் தூதர்கள், எல்லாரும் வேதங்கள். சரி, நீ தௌராத்த வேதம் நம்புறாய், கிறிஸ்தவர்கள் தௌராத்த வேதம் நம்புறாங்களா இல்ல கிறிஸ்தவர்களும், நீ தௌராத்த எப்படி வேதம் நம்புறாய் அதெல்லாம் சொல்லு, அதையும் சேர்த்து இன்னொரு 100 விஷயம் சொல்றேன். குர்ஆன் வேதம் நம்புறதுக்கு, தௌராத்த வேதம் நம்புறதுக்கு ஒரு 4 விஷயம் சொல்லத்தானே வேணும். ஒரு மலக்கு வந்தாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாரு, இப்படித்தான் கொடுத்தாரு, இன்ன அடிப்படையில் தான் கொடுத்தாருடா, அதே விஷயம் ரசூலுல்லாஹி நடந்த ஏத்துக்கிறா இல்ல, கேட்கலாமா இல்லையா? சிம்பிளா கேட்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். அதனால அல்லாஹு தஆலா சொல்றான் பாருங்க, மன் கான அதுவன் லில்லாஹி, யார் அல்லாஹுக்கு எதிரியாக இருக்கிறாரோ, இந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ்வை நிராகரிக்கிறான்னு சொல்லல, அல்லாஹ் என்ன சொல்றான், மன் கான அதுவன் லில்லாஹ், யார் அல்லாஹுக்கு எதிரியாக இருக்கிறாரோ, வமலாஇகத்தி, அவருடைய மலக்குமார்களுக்கு எதிரி, வருசுலி தூதர்மார்களுக்கு எதிரி, ஜிப்ரீல் ஜிப்ரீலுக்கு எதிரி, ஜிப்ரீலுக்கு எதிரி, இந்த மாதிரி யார்கள் இருக்கிற, யார் இருக்கிறாரோ, ஜிப்ரீல் மீகால், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ, ஃபஇன்னல்லாஹ அதுவுன் லில் காஃபிரீன், அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு எதிரியாக இருக்கிறான், அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு எதிரியாக இருக்கிறான். சூரத்துல் பக்ரா 98, சூரத்துல் பக்ரா 98 என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அல்லாஹு தஆலா சூரத்துல் நிசால 172 வசனத்துல சொல்றான், லையஸ்தங்கிஃபல் மசீஹ், மசீஹ் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டார். யார் மசீஹ்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாளும் பின்வாங்க மாட்டார். மசீஹுல் ஹைர் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மசீஹு ஷர் யாரு? தஜ்ஜால். மசீஹு தஜ்ஜால் ரோமே, மசீஹுல் ஹைர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மசீஹு ஷர் தஜ்ஜால். லையஸ்தங்கிஃபல் மசீஹு ஐயகூன அப்தன் லில்லாஹ், ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து மசீஹ் பின்வாங்க மாட்டார். அவர் எப்பவும் அல்லாஹ்வுக்கு அடிமை தான் என்ன செய்வார், சொல்லிக் கொள்வார், ஆக்கிக் கொள்வார். வலல் மலாஇக்கத்துல் முகர்ரபூன், இறைவனுக்கு நெருக்கமான மலக்குமார்களும் ஒரு நாளும் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்ய மாட்டாங்க, பின்வாங்கணும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். சூரத்துல் நிசா 172 அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் மலக்குமார்களுடைய ஈமானை என்ன செய்கிறது, மலக்குமார்களை நம்ப வேண்டும் என்கின்ற அடிப்படையான செய்திகளை சொல்வதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க யூதர்கள். அப்படி கேட்டு கண்டிக்கிற டைம்ல ரசூலுல்லாஹ் திடீர்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, சொன்ன யூதர்கள் ஜிப்ரீல் சொல்லிட்டீங்க, தாக்க எங்க பகிரங்க எதிரி, வரு யாரு ஜிப்ரீல் வந்து பகிரங்க எதிரி என்றாங்க, யாரு யூதர்கள், இந்த மாதிரி நபர்கள் தான் யூதர்கள், பகிரங்க எதிரி என்று சொல்லிட்டு அந்த கதையை முடித்தாங்க, அந்த கதையை மூடி விட்டார்கிட்ட பாக்குறோம். அப்ப இப்படி எதிர்த்தன்மை நாம் பிரிச்சு பேசுறது எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மலக்குமார்களை முழுமையாக நாங்க என்ன செய்யணும், ஈமான் கொள்வோம், யாரையும் பிரிச்சு பார்க்க, ஒரு ஆள் மலக்கு மாறல ஈமான் கொண்டுட்டு ஜிப்ரீல் மலக்கு இல்லைன்னா காபிரா போயிடுவார், ஜிப்ரீல் மலக்கு இல்லைன்னு சொன்னால் காபிராக போய் விடுவார், என்ன செய்யணும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது பாருங்க, அதாவது சூரத்துல் முத்தத்தில் தொடர்ல முதலாவது மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற பகுதியிலே சில வசனங்கள் அல்லாஹ் மலக்குமார்களை என்னென்னலாம் சொல்றான்றதுக்காக வேண்டி சூரத்துல் முத்தத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் 31வது வசனம், அதாவது வமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி இல்லா மலாயிகா, நாங்கள் நரகவாசிகளாக மலக்குமார்களை தான் ஆக்கி இருக்கிறோம் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணவும் இயலும். அஸ்ஹாபுன் நாரினா நரகவாசிகள், இன்னொன்று என்னென்னா, நரகத்துக்குரியவர்களாக, அதாவது பாதுகாப்பு பொறுப்பு யாரு? மலக்குமார்கள். நரகத்துக்கு பொறுப்பாக மலக்குமார்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நரகத்துக்கு பொறுப்பான மலக்கு யாரு? முதல் லீட் தலைமை யாரு? மாலிக். மாலிக்கோட நரகவாசிகள் பேசுவார்கள் குர்ஆன் சொல்றான், யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக். மாலிக்கே, இறைவன்கிட்ட சொல்லுங்க, தீர்ப்பு சொல்லி முடிச்சிட சொல்லி எங்களே. நரகத்தில் வேதனையில் அதாபில் இருக்கிற நேரத்தில் அதுக்கு வரையில் பதில் சொல்லுவேன், இன்னக்கும் மாகிசூன், நீங்கள் நரகத்திலே தான் தொடர்ந்து இருப்பீர்கள், நீங்கள் நரகத்தில் தான் தொடர்ந்து இருப்பீர்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க, மாலிக் சொல்லுவார். நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ இந்த இடம் மலக்குமார்களுடைய விஷயத்தில் ஆரம்பமாக நம்ம 10 மலக்குமாரை பாடமாக்கிப்போம், இல்லாத மலக்கு இருக்கிற மலக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10 மலக்குமார பேரை நம்ம என்ன செய்திருப்போம், பாடமாக்கி இருப்போம். அதில் உள்ள சொல்லப்பட்ட செய்திகள் சரி, ஆனால் பேர்கள் எல்லாமே என்னது? ஆதாரபூர்வமானது இல்லை. சொல்லப்பட்ட செய்தி இது, இதுக்கு பொறுப்பு, இது பொறுப்பு, இது பொறுப்பு, ஓகே. ஆனா அந்த பெயர்கள் எல்லாம் ஆதாரபூர்வமானது அல்ல. இப்ப இதுல பாருங்க என்னன்னு சொன்னால், நாங்கள் நரகத்துக்குரிய பொறுப்பாளர்களாக மலக்குமார்களை தான் ஆக்கியிருக்கிறோம். அதே போல சூரா ஹாக்கா 17வது வசனம், உங்களது இறைவனது அரசை அன்றைய தினம், என்றைய தினம், மறுமை நாளில் 8 பேர் சுமந்திருப்பார்கள், 8 மலக்குமார்கள் சுமந்திருப்பார்கள். ஒவ்வொரு மலக்குமாரோட ஆற்றலை ரசூல் என்ன செஞ்சாங்க, மிகப்பெரிய ஆற்றலாக சொல்லி காட்டினாங்க. அல்லாஹு தாலா அரசுகளை அரசை சுமப்பதற்கென மலக்குமார் என்ன செஞ்சான், அதாவது அல்லாஹு தாலா படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன், படைச்சு தனது தனது ஆட்சியை என்ன செய்யலா நிரூபிப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இது ஒரு அம்சம். இரண்டாவது பாருங்க, இதெல்லாம் குர்ஆன் வசனங்கள், நான் ஒரு சில குர்ஆன் வசனங்களை தான் என்ன செஞ்சேன் சொன்னேன். அடுத்தது இன்னொரு குர்ஆன் வசனம் சொல்லிட்டு ஹதீஸ் புரிய வரேன். அதாவது சூரத்துல் பக்ரா 3வது வசனத்தை 30வது வசனம், வஇத் கால ரப்புக லில் மலாயிகா, உமது இறைவன் மலக்குமார்களை பார்த்து சொன்னான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் இந்த உலகத்திலே யாரை ஆக்கப் போகிறேன், யாரு பிரதிநிதியா, ஹலீஃபா, மொழிபெயர்ப்பு என்ன, இந்த உலகத்தில் நான் ஹலீஃபாவை ஆக்கப் போகிறேன், பிரதிநிதியை ஆக்க போகிறேன் தான் மொழிபெயர்ப்பாங்க, ஆட்சியாளர் என்று சொல்ற மாதிரி பிரதிநிதி. ஆனா அது பாத்தில் வள்ளிகட்ட கொள்கை, அது அப்படி சொல்றது, பிரதிநிதி உலகத்தில் ஆக்குறது வள்ளிகட்ட கொள்கை. அல்லாவுக்கு என்னதுக்கு பிரதிநிதி நினைக்கிற, அல்லாவுக்கு யாரும் பிரதிநிதி இல்லை. நாங்க துவா கேட்கிறோம், பிரயாண துவா, அல்லாஹுமின்னி அல்லாஹும் அந்த சாஹிபி ஃபி ஸஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹல், அது ஃபில் அஹல், ஃபில் மாலி வல் அஹல், சொத்திலும் குடும்பத்திலும் யார் ஹலீஃபா, அந்தல் ஹலீஃபா, நீதான் ஹலீஃபா அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் தான் ஹலீஃபாவை ஒழிய அல்லாஹ்வுக்கு யார் ஹலீஃபாவாக என்ன செய்யலாது, ஆக முடியாது. அந்த துஆல என்ன சொல்ற, அந்தல் ஹலீஃபா, யால நீதான் ஹலீஃபா அப்படின்னா, ஊட்ட விட்டு நான் போயிடுறேன், வீட்டுக்கு பொறுப்பு, சொத்துக்கு பொறுப்பு, பாதுகாப்பு எல்லாம் நீதான் ஹலீஃபா. ஹல்ஃப பின்னால், ஹல்ஃபனா என்ன பின்னால், ஹலீஃபாண்டா நான் எதை விட்டுட்டு போனாலும் பொறுப்பு யாரு, நீதான் அர்த்தம், விளங்கிட்டா, இதான் ஹலீஃபா. அப்படின்னா மனிதன் அல்லா ஏன் படைக்க போறான்னு சொன்னா, அவன் ஒன்று போக ஒன்று வந்துட்டே இருப்பான், பரம்பரையை பெருக்கும் ஒரு படைப்பு, ஒருத்தரை விட்டுட்டு தான் அவன் போவான், பரம்பரையை பெருக்கும் ஒரு படைப்பை நான் படைக்க போகிறேனே தவிர பிரதிநிதி எல்லாம் இங்க ஒன்றும் இல்லை, விளங்கிட்டா. பிரதிநிதியை வச்சு எங்க கொண்டு வந்து சேர்த்தாங்கன்றதுக்கு ஒரு பெரிய விளக்கமே இருக்குது, சரியா? இங்க பிரதிநிதியை வந்து அல்லாஹ்வுடைய ஆட்சியை யாரும் வந்து உலகத்துல செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான், அல்லாஹ் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். நம்ம மனிதர்கள் நல்லவர்கள் இருந்தாலும் இல்லாது விட்டாலும் இந்த உலகம் என்ன செய்கிறது, இறைவனால் ஆளப்படுகிறது. இறைவனுடைய ஹுக்மை விட்டு யாருக்கு வெளியே போக இயலாது, இறைவனுடைய ஹுக்மை விட்டு யாருக்கு வெளியே போக முடியாது. நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதினோம், எங்களை யாராலும் தோல்வியுற செய்ய முடியாது. அது இருக்கும் வரைக்கும் எல்லாரும் தோல்விதான், அந்த மரணம் இருக்கும் வரைக்கும் என்ன சவால் விட்டாலும் தோல்வி தோல்விதான், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் இந்த பூமியில் ஹலீஃபாவை ஆக்கப் போகிறேன் என்றால் சந்ததியை பெருக்கும் ஒரு படைப்பை நான் ஆக்கப் போகிறேன். அபுபக்கர் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ஹலீஃபா அப்படின்னா, அபுபக்கர் சொன்னா சொல்ல வேண்டாம், அல்லாஹ் தான் ஹலீஃபா, அல்லாஹ்வுக்கு ஹலீஃபா இல்லை, நான் ஹலீஃபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹலீஃபா. அவர் போன பின்னால நான் அந்த இடத்துக்கு என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்தார்கள் சொன்னார்கள் பார்க்கிறோம். அதனால யாரும் பிரதிநிதி என்று கண்டா ரெட் மார்க் போட்டிருக்கு, விளங்கிட்டா. வழிகட்ட மொழிபெயர்ப்பு, அர்த்தமற்ற மொழிபெயர்ப்பு, ஆதாரமற்ற மொழிபெயர்ப்பு, தவறான கொள்கையின் அடிப்படையில் விளைந்த மொழிபெயர்ப்பு. அது யார் செய்தாலும் சரி, ஹலீஃபா என்பது திருப்பி திருப்பி வரக்கூடிய ஒரு பரம்பரை படைப்பை குடிக்கக்கூடிய அம்சத்தில் உள்ள சந்ததியை பிறக்கக்கூடிய ஒரு படைப்பு. அப்ப மலக்குமார்களை இறைவன் சொன்ன உடனே காலு சொன்னார்கள், அதஜாலு ஃபீஹா மையுஸிது ஃபீஹா வயஸ்பி குத்திமா, குழப்பம் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய, ரத்தம் ஓட்டக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் என்று மலக்குமார்கள் கேட்டார்கள். அப்ப இதுல அர்த்தம் வந்து மலக்குமார்கள் சொன்னதெல்லாம் செய்வாங்கன்றது உண்மை. மலக்குமார்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய இறைவன் ஆலோசனை கேட்டு இவங்களோட ஐடியாலாம் எடுத்து அப்படியெல்லாம் இல்லை, சரியா? அது வேற, இறைவனுக்கு அதை தேவையே கிடையாது. ஆனா மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், தங்களோட கருத்தை என்ன செய்வார்கள், வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹுத்தாலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அல்லாஹுத்தாலா எடுத்த முடிவு தான், அது உலகத்துல யாருக்கு என்னது பின்னர் அல்லாஹுக்கு இப்படி தோன்றியதுன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹுக்கு தோன்றதில் அல்லாஹோட இல்மு எப்பயோ, அல்லாஹுக்கு எல்லாவற்றும் இல்மு எல்லாவற்றையும் இருக்குது. அதனால வந்து அல்லாஹுக்கு போற இப்படி வந்தது, இப்படி சிந்தனையில் பட்டது அப்படியெல்லாம் இல்லை. அல்லாஹுக்கு அந்த மாதிரி தோன்றனை யாரும் உண்டாக்குறான்னு அர்த்தம், எங்களுக்கு தான் தோன்றும், அல்லாஹுக்கு அப்படி இல்லை. இப்ப என்ன நடக்க, அப்படி சொன்ன உடனே அல்லாஹுத்தாலா சொன்னா, அவங்க சொல்ற உங்களை நாம் உன்னை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னான் பதில், மாலா தாலமு, உங்களுக்கு இல்லாத அறிவு எனக்கு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹுத்தாலா என்ன செய்தான் சொன்ன அடுத்த பார்க்கிறோம் இன்ஷால்லா. இது நேரம் முடிகிறதுனால கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அப்போ உலகத்தில் ஒரு படைப்பை படைக்க போவதாக அல்லாஹுத்தாலா சொல்கிறான். மலக்குமார்கள் அதுக்கு ஒரு என்னது யாத்திரால் மாதிரி ஒரு யாத்திரால் இல்லாது குறுக்கிடலை, ஆனால் ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல சொல்லுகிறார்கள். அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, இப்போ இன்றைக்கு விஞ்ஞான ஆய்வுலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது 50,000 மில்லியன் வர்றதுக்கு முன்னால் இருந்த ஒரு எலும்பு துண்டு, இது வந்து என்னது 1,000,000,000,000,000 வர்றதுக்கு முன்னால் இருந்த ஒரு இது அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். இப்போ தான் பூமி படைச்சு இப்போ கொஞ்சம் பேர் எல்லாம் பார்த்தா ஒரு 10,000 வருஷத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது, இதை பார்த்தா 10,000,000,000,000 வருஷம் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. அல்லாஹு தாலா பூமி அதுக்கு முன்னாலே படைச்சிட்டான், பூமியை அதுக்கு முன்னால் படைச்சிட்டான். பூமியை எப்போ படைச்சேன்னு அல்லாஹ் சொல்லலை, பூமியை எப்ப படைத்தேன்னு அல்லாஹ் சொல்லல. எனவே முரண்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரு கோடான கோடி வரணும்னு சொன்னாலும் பூமி படைச்சதுல எந்த முரண் இல்லை. பூமி அல்லாஹ்வுத்தல எத்தனையோ மில்லியன் வருஷத்துக்கு முன்னாலே படைத்திருக்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான், பூமியில மனுஷனை வைக்க போறேன்னு சொன்னான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்த் ஹலீஃபா, பூமியில் மனிதனை வைக்க போகிறேன், பூமியை வைக்க போறேன்னு அல்லாஹ் என்ன செய்யல சொல்லல. வானங்கள் பூமியை படைத்து அது பல கோடி வருடங்கள் கூட என்ன செய்யலாம் இருந்திருக்கலாம், அது தெரியாது. ஆனா மனிதனை வைத்துத்தான் கணக்கு, மனிதனை வைத்துத்தான் கணக்கு. மனித சமுதாயம் தோண்டி ஒரு 10,000-20,000 வருஷம் தான் என்ன செய்யலாம் இருக்கலாம், அவ்வளவு வருடங்கள் தான் மனித சமுதாயம் தோன்றிருக்குமே தவிர, பூமியை பொறுத்த வரைக்கும் என்னது, பூமியை பொறுத்த வரைக்கும் பல கோடி வருடங்கள் என்ன செஞ்சிருக்கலாம் தாண்டி இருக்கலாம். எனவே இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர், பூமி இப்படி புதுசா தானே தோண்ட மாதிரி, அப்படி இல்லை, அது பல கோடி ஆண்டுகள் தாண்டிட்டு மனிதனை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நான் இந்த பூமியில் வைக்க போகிறேன் சொல்றான், இந்த பூமியில் வைக்க போகிறேன் சொல்றான். இதை நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த செய்தியில எல்லாம் எங்களுக்கு என்ன தெரிகிறது சொன்னால், மலக்குமார்களை நம்புதல் சம்பந்தமாக, அதாவது குர்ஆன் வசனத்துடைய இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரே ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல வித்ர் தொழுகையில தக்பீர் கட்டிய பின்னால கேட்கக்கூடிய துஆக்கள்ல உண்டு, அல்லாஹும்ம அல்லாஹ் இல்ல மலக்குமார் வரக்கூடிய துவா என்ன யாருக்கு தெரியும், அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரீல வ மீகாயில படிக்கிறோமா இல்லையா, அடுத்து வ இஸ்ராஃபீல் ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைப் வஷ் ஷஹாதா அந்த தஹ்கும் பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் வஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக் பிஇذنிக் இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தி முஸ்தகீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலுடைய இறைவனே, மீகாயிலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே, நீதான் வானங்கள் பூமியை படைத்தவனே என்று சொல்லிட்டு அடியார்கள் கருத்து முரண்பட்ட விஷயங்களில் நீர்தான் நேர்வழியை காட்டுகிறாய், எனவே அவர்கள் முரண்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் எனக்கு நேர்வழி காட்டு, இன்னக தஹதி மன் தஷாஉ இலா ஸிராத்தி முஸ்தகீம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் இந்த துவா என்ன செய்கிறாங்க கேட்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்ப ஜிப்ரீல் வ மீகாயில் வ இஸ்ராஃபீல் என்ற வார்த்தையை சொல்றதை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். அப்போ ஹதீதுகளும் இந்த மூன்று பேரையும் என்ன செய்து உறுதிப்படுத்து, இஸ்ராஃபீல் என்ற பேர் ஹதீஸில் வந்திருக்கிறா வந்திருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துவாவில் என்ன செஞ்சுக்கிறாங்க கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது இது சொல்லுகிறது. இன்ஷா அல்லாஹ் ஹதீதுகளில் இன்னும் என்னென்ன விஷயங்கள், அதாவது மலக்குமார்களை பற்றி வந்திருக்கிறது, எப்படியெல்லாம் அவர்கள் நம்பப்பட வேண்டும் என்ற ஷார்ட் நோட்ஸ், அது முழுசா விவரமாக இல்லாட்டியும் மலக்குமாரனுடைய விஷயத்துல எப்படி நம்பப்பட வேண்டும் என்ற புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் சுருக்கமான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் சொல்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.